அப்ப புகழ்ற மாதிரியான பேர்கள் மற்றவர்கள் தான் சிறப்பித்து அழைப்பார்கள், அவங்களே பேர் வச்சுப்பாங்கன்னு சொல்ல வைக்க மாட்டாங்க. அடையாளத்திற்கு ஏற்பதான் அவங்க பேர் வைப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் இங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லா, நாங்க ஐயுன் நிசாய் ஹைரும், ஹைரும் நிசாய் பேர் உள்ளவங்கள கேட்கல, ஹைரும் நிசாங்க பேருக்கு தகுதியானவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல பாருங்க, கையில எப்போது தஸ்பீஹ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நீங்க அல்லாஹ்வ திக்ர் செய்யறதுக்கு அப்படி ஒரு வழக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஆனா ரொம்ப ஊர்ல கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தக்குவாதாரிகள் பாத்தீங்கன்னா கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சு உருட்டிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு உருட்டாங்க, என்ன உருட்டாங்க, என்ன சொல்லி உருட்டாங்க அவங்களுக்கு தெரியாது. அவங்க படம் உருட்டிகிட்டே இருப்பாங்க, பேசுறா கூட திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாதி எப்படி பேச ஒண்ணு பேசணும் அல்லது திக்ர் செய்யணும், பேசுறாலும் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க ரஃபுலத்தான கண் போடு அவங்க திக்ர் செய்யணும். அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல, அல்லது எப்ப பார்த்தாலும் முசல்லால உட்கார்ந்து இருக்கிற பெண்ணு சொல்லல, எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டு இருக்கிற பெண்ணு சொல்லல. ஹைரும் நிசான்னு கேட்டவுடன் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, அல்லதி தஸ்ருஹு இதா நவா, கணவன் பார்த்தால் கணவனுக்கு மகிழ்ச்சியை தருவார். வ துதீஉஹு இதா அமர, கணவன் கட்டளையிட்டால் கணவனுக்கு கீழ்படுவார். தன் விஷயத்திலோ தனது செல்வத்தின் விஷயத்திலோ கணவனுக்கு வெறுப்பாக கணவனுக்கு மாறு செய்து நடக்க மாட்டான். இந்த ஒரு என்ன சொல்றது உரைகள், இந்த ஒரு ஒழுக்கம், இந்த ஒரு இலக்கணத்துல நமது சகோதரிகள் எல்லாரும் தன்னை போட்டு பார்க்க வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில நம்ம தான் பிட்டாவரமா சொல்லி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு பெண்ணுக்கு எதன் மூலமாகத்தான் கிடைக்கும், எதன் மூலமாகத்தான், திருமண வாழ்க்கையின் மூலமாகத்தான் கிடைக்கும். அப்ப நீங்க அல்லாஹ்விடத்துல உங்களுடைய தஹஜ்ஜத்தை கொண்டோ, உங்களுடைய நபில் நோன்புகளை கொண்டோ, நீங்கள் செய்கின்ற குரான் திலாவத்தை கொண்டு ஹைரு நிசாங்கிற பெயர் அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் அல்லாஹ்விடத்திலேயும் ரசூலுல்லாவிடத்திலும் நீங்கள் ஹைரு நிசா என்ற பெயரை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மூன்று விஷயங்கள். அந்த மூன்று விஷயங்களும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் இருந்தால்தான் உங்களுக்கு சாத்தியமாகும். அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பை ஒரு பெண் விரும்பி தேர்ந்தெடுக்க வேண்டுமா, வெறுப்போடு தேர்ந்தெடுக்க வேண்டுமா, தாமதமாக தேர்ந்தெடுக்க வேண்டுமா, விரைவாக தேர்ந்தெடுக்க வேண்டுமா, முடிவு செய்து. அடுத்து பாருங்க, ஹுசூல் மஹப்பத் ரசூல் மணி ஹுசூல் அவுலாதி வல் உம்மா, நான்காவது விஷயம். ஒரு பெண்ணுடைய சிறப்புகளிலேயே சிறந்த சிறப்பு அந்த பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து தாய்மை அடைவது, சரியா? அப்ப அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து தாய்மை அடைவது என்பது ஒரு பெண் திருமண வாழ்க்கைக்குள் வந்தால்தான் முடியுமே தவிர வேறு விதத்தில் முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்க்கு சொன்ன சிறப்புகளை பார்க்கிறோம், குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு சொன்ன சிறப்புகளை பார்க்கிறோம். அந்த சிறப்புகளை எல்லாம் ஒரு பெண் எப்போது அடைந்து கொள்கிறார், திருமண வாழ்க்கையின் மூலமாக. அதே போல பாருங்க, நீங்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பது கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை அடைந்து கொள்வீர்கள். அப்ப அந்த குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது அது ஒரு பெண் இல்லாமல் முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தான் கிடைக்கும். இதெல்லாம் பெண்களுக்கு உள்ள தனி சிறப்பு. அடுத்து பாருங்க, நம்ம பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் நமக்கு செய்யக்கூடிய துஆக்கள், அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய அமல்களில் நமக்கும் அல்லாஹ் பங்கை தருகிறார். நீங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்றால் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய அமல்கள் யாருக்கும் கிடைக்கும், அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்க குழந்தை தொழுதா அந்த தொழுகையுடைய நன்மை உங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகள் நோன்பு வைத்தால் அந்த நோன்பு நன்மை உங்களுக்கு, உங்கள் குழந்தைகள் ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக தக்வா உள்ளவர்களாக ஆனால் அதனுடைய சிறப்பும் நன்மையும் உங்களுக்கும் கிடைக்கும். அதில் குறிப்பா ஏழாவது விஷயம் இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு தர்பியத்து செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை தாங்கிக் கொள்ளும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அறிவிப்பு, ஒரு பெண்மணி வரான், கையில தன்னுடைய பெண் குழந்தைகளை ஒரு பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பேரச்சு மரத்தை கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. இன்னொரு பேரச்சு மரத்தை கொடுக்குறாங்க. இந்த பெண்ணு சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க யாரு? ஒரு வறுமையின் பின்னணியிலிருந்து வந்த ஏழை குடும்பம். அப்ப அந்த குழந்தை பசியில, அதுக்கு என்ன தெரியும், அம்மாட்ட அந்த பேரிச்சம்பளத்தையும் கேக்குது, அம்மா சாப்பிட வச்சிருந்த பேரிச்சம்பளத்தையும் கேக்குது. அம்மா காரணம் அதையும் பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்துறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ரெண்டு பேரிச்சம்பளத்துக்கு மேல வேற பேரிச்சம்பளம், எப்படிப்பட்ட வறுமையிலே அவர்கள் இருந்திருப்பார்கள். அப்ப திரும்பி போயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இப்படி பெண்கள் யார் தன்னுடைய இப்படி பெண் பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்பட்டு அதில் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கவாசிகள். அந்த குழந்தைகள் அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து தடுக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு யார் மூலமாக கிடைக்கிறது? குழந்தைகள் மூலமாக. அப்ப அந்த குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு திருமண வாழ்க்கை இல்லாமல் நமக்கு கிடைக்க முடியாது. அப்ப அல் அஜ்ரு பி தர்பியத்தில் அவுலாதி வஸ்ஸப்ரி அலைஹிம். அப்ப குழந்தைகளை தர்பியத்து செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நற்கூலி அந்த குழந்தைகளை பொறுத்துக் கொள்வது, சகித்துக் கொள்வது. ஏன்னா ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வெளியிலே சென்று விடுவார்கள். ஒரு குழந்தையை வளர்த்து உருவாக்கக்கூடிய அந்த உருவாக்கத்தில் பெண்களுக்குரிய அந்த பங்கை போன்று ஆண்களுக்கு சமமான பங்கே கிடையாது. சம்பாதிச்சு கொடுத்திருப்பாங்க. இப்ப எத்தனையோ கணவன்மார்கள் கல்யாணம் பெற்று குழந்தை பெற்ற உடனே வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் கழிச்சு போறாங்க. திரும்ப பல சில மாதங்கள் இருந்துட்டு திரும்ப வெளிநாடுகளுக்கு வந்துறாங்க. இப்படியே பார்த்து பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது உருவாகின்ற வரை யாருடைய பங்களிப்பு தான் இருக்கு? தாயுடைய பங்களிப்பு. பல இடங்களில் பாருங்க, எல்லாருமே நினைச்சு. இப்ப யாராவது கணவன்மாரிடத்துல பிள்ளைங்களை கொடுத்துட்டு தாய்மார்கள் பயணம் செஞ்சிருக்காங்க நம்ம பார்க்க முடியுமா? ஆனா நடக்கிறதுலாம் என்ன நடக்குது, கணவன்மார்கள் ஆண்கள் பிள்ளைகளை தாய்மார்கள் கொடுத்துட்டு போயிடறாங்க. அப்ப அந்த குழந்தைய உருவாக்குறது, வளர்க்கிறது, அதை சுத்தம் பண்றது, அதுக்கு உணவளிக்கிறது, அதனுடைய பசி தாகம் எல்லாத்திலையும் ஒரு முழுமையான பங்கு யார் கொடுக்கிறார்கள்? தாய்மார்கள் கொடுக்கிறார்கள். அப்ப இவ்வளவு பெரிய நன்மை திருமண வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு மிகப்பிரியமான ஒரு இபாதத்துக்கு மிகப்பிரியமான ஒரு அமல் அது. அதே போல அல் அஜ்ரு பி ரியாயத்தின் பைத்தி வல் கியாம் அலா உமூரி ஸௌஜ். அதே போல ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய தீன்ல கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு என்னன்னு சொன்னா, கணவனின் வீட்டை கண்காணித்து பாதுகாத்துக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லோரையும் பொறுப்பாளர்கள் என்று சொன்னபோது, குல்லுக்கும் ராயி வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், அந்த பொறுப்பை குறித்து அவர் விசாரிக்கப்படுவார், கேட்கப்படுவார் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, பெண் தனது கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றார், தனது கணவனின் செல்வத்தை குறித்தும் கணவனின் பிள்ளைகளை குறித்தும் அவர் விசாரிக்கப்படுவார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தகுதி ஒரு பெண்ணுக்கு எதன் மூலமாக கிடைக்கப்படுகிறது? திருமண வாழ்க்கையின் மூலமாக. அதே போல அல் கியாமு பி மக்ஸத் பி மக்ஸதில் கல்கி பி ஈஜாதி நஸ்ல், அல்லாஹு தஆலா மனித சந்ததிகளை கியாமத்து நாள் வரை தொடர்ச்சியாக உருவாக்க நாடி இருக்கிறார். இது ஆண் பெண்கள் படைக்கப்பட்ட அந்த படைப்பினுடைய நோக்கங்களில் ஒரு நோக்கம். ஒவ்வொருவரும் தன்னுடைய சந்ததிகளை இந்த பூமியில் விட்டு செல்ல வேண்டும், இனப்பெருக்கம் செய்தே ஆக வேண்டும். அதனாலதான் இந்த இனப்பெருக்கம் என்ற அந்த விஷயம் இருக்குது. எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறார். அப்ப மனிதர்களாகிய நாமும் நமக்கு அடுத்து சந்ததிகளை விட்டு செல்ல வேண்டும். அப்ப அந்த சந்ததிகள் கிடைக்கப்பெறக்கூடிய அந்த நிர்பாகியமும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை தொடர்ச்சியாக தன் வழியால் பூமியிலே விட்டு செல்லக்கூடிய அந்த பாக்கியமும் எதன் மூலமாகத்தான் கிடைக்கப்பெறுகிறோம்? திருமண வாழ்க்கையின் மூலமாகத்தான் கிடைக்கப்பெறுகிறோம். அதே போல பத்தாவது ஒரு விஷயம் பாருங்க, இதுவும் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, ஆனா இந்த விஷயத்துக்கு பெரிய பொறுப்பினை இருக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், பொதுவாகவும் இது வந்து அடிப்படையில இருந்தாலும் கூட இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா அதுல ஆண்கள் சரியான பேருதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய அம்சம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பல நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் செய்ய முடியாத அமல்களை ஆண்கள் செய்வாங்க. இப்ப ஜமாத்துடைய தொழுகை ஆண்களுக்கு கட்டாயம், பள்ளிக்கு போய் தான் ஆகணும். அதே போல வெளியே போய் முஸ்லிம்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யறது, ஜனாசாவை தூக்கிட்டு போறது, ஜனாசாவை அடக்கம் பண்றது, ஜிஹாது செய்யறது, மஸ்ஜித் மதரசாக்களை கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் யாரெல்லாம் பங்கெடுக்க முடியும், ஆண்கள் தான் பங்கெடுக்க முடியும். அதே போல ஜிஹாது, மற்ற அரசியல் விஷயங்கள், சமூக பாதுகாப்பு, சமூக நன்மைகள், இதெல்லாம் பெரும்பாலும் ஆண்களுடைய உடல் உழைப்புக்கும் ஆண்களுடைய உடல் வாகுக்கும் ஏற்ற அமல்களாக இருக்குது. ஆண்கள் மேல அல்லாத கடமையாகிட்டான். இப்ப இப்படி நிறைய விஷயங்களை ஆண்கள் செய்யும் பொழுது பெண்களால் அந்த அமல்களை செய்ய முடியாத காரணத்தால் அவர்கள் தரஜாவிலே குறைந்து விடுவார்களா என்றால், நாளைக்கு மறுமையில இப்படி நிறைய நன்மைகளோடு வரக்கூடிய அவர்களுடைய ஆண்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல என்ன ஒரு தரஜாவை கொடுப்பானோ அந்த தரஜாவை இலவசமா வீட்டில் இருந்த பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அப்ப இது யார் மூலமாகத்தான் கிடைக்கும், கணவனின் மூலமாகத்தான் கிடைக்கப்படுகிறது. அவ திருமண வாழ்க்கையின் மூலமாகத்தான் இந்த ஒரு சிறப்பை ஒரு பெண் கிடைக்கப்பெறுகிறாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஏற்கனவே ஒரு மூன்று இடங்கள் இந்த மாதிரி சொன்னா, அதுல முக்கியமான ஒன்றுதான் சூரா யாசினுடைய இந்த வசனம், إِنَّ أَصْحَابَ الْجَنَّةِ الْيَوْمَ فِي شُغُلٍ فَاكِهُونَ هُمْ وَأَزْوَاجُهُمْ فِي ظِلَالٍ عَلَى الْأَرَائِكِ مُتَّكِئُونَ சொர்க்கவாசிகள் அன்றைய நாளிலே ரொம்ப இன்பமாக சந்தோஷமாக காலம் கழித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் கட்டில்களிலே உல்லாசமாக சாய்ந்து கொண்டு அவர்கள் அந்த சொர்க்க மரங்களின் நிழல்களிலே இருப்பார்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த சொர்க்கத்தில் செல்லக்கூடிய ஆண்களோடு அவர்களுடைய மனைவிமார்களும் சேர்க்கப்பட்டு விடுவார்கள். அப்ப விளக்கம் என்ன, அவங்களுடைய மனைவிமார்களிடத்தில் அமல்கள் குறைவாக இருந்தாலும் ஆண்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கும் தகுதி கொடுக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திலே செல்வார்கள். அப்ப இந்த மாதிரி சஹாபாக்களுடைய சம்பவத்துல நம்ம நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தை பார்க்கிறோம். குறிப்பா முர்சலான ஹதீஸ் இது, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வராங்க. என்ன கம்ப்ளைண்ட் சொன்னா, குறை சொல்லி பிரச்சனையை உருவாக்கணும் அல்ல, அத்தாட்ட சொல்லி ஒரு மன ஆறுதல் கேட்போமே. இன்றைய காலத்திலையும் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வருவாங்க, எதுக்காக வேண்டி பிரச்சனையாக்கி சண்டையாக்கி முட்டை விட்டு பிரிஞ்சு வந்துடுவோமே சொல்லி. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வராங்கன்னா, பின்னாடி நிறைய விளக்கம் வரும். அவங்க வந்து சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியா இருந்தாங்க. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஏழை, மக்கால் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு குறைஷி வம்சத்துல ரொம்ப ஃபக்கீரா இருந்தவங்க. இயற்கையாகவே குறைஷி கிட்ட ரொம்ப கடுமையான ஒரு அந்த ஒரு குணம் இருந்துச்சு. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. சில நேரங்களில் சுபைர் ரலியல்லாஹு அழுகி கூட செஞ்சிருவாங்க கோபத்துல, முரட்டு சுபாவத்துல. இப்ப இந்த மாதிரி கணவர் என்னை அடிச்சிருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட இருக்கிறதுன்னு சொல்லி. இப்ப இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம வீட்டுல இன்னைக்கு நம்முடைய பெண்கள் கணவர் மாற்றம் எடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சமுதாயத்துல ஒரு தந்தைங்கிற பேர்ல அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க பாருங்க. தனது மகள் அஸ்மாட்ட சொல்றாங்க, மகளே நீ சொல்ற மாதிரிதான் அவர்கிட்ட மொட்டு கூட இருக்கதான் செய்யுது, அடிச்சுறாருதான், ஆனா உனக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு பெண் ஒரு சிறந்த கணவனுக்கு கீழ் இருந்து அவருடைய அந்த முரட்டு குணத்தை சகித்துக் கொண்டிருந்தால் நாளை மறுமையிலே அந்த சிறந்த கணவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன தரஜாவை தகுதியை கொடுக்கிறானோ அதே தரஜாவை தகுதியை அல்லாஹ் அந்த பெண்மணிக்கும் வழங்குவான். அப்ப இந்த இடத்துல ஜுபைருடைய சிறப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூர்ந்தார்கள். மனிதன் அடிப்படையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தப்பு அல்லது ஏதாவது ஒரு குறைவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஜுபைரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குறைகளை எல்லாம் வென்று விடக்கூடிய மிகைத்து விடக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. என்ன சிறப்பு அது? அல் அஷரத்துல் முபஷ்ஷிராவிலே ஒருவர் ஹவாரியுர் ரசூல், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு நபிக்கும் விசேஷமான நண்பர் ஒருவர் இருப்பார். எனது விசேஷமான உற்ற நண்பரார் ஜுபைர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த கணவர் உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய ஒரு குறையை நினைத்து நாளைக்கு மறுமையில சாதாரண அவர்களோடு வரக்கூடிய உனக்கு அவருடைய தரஜா கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீ இழந்து விடாத மகளே என்று சொல்லி மகளை திரும்ப அனுப்பிவிட்டார். அப்ப இந்த ஹதீஸ்களின் மூலமாக நம்ம என்ன தெரிய வருகிறோம் என்று சொன்னால், பெண்கள் யார் திருமண வாழ்க்கையில் நுழையவில்லையோ அவர்கள் திருமண வாழ்க்கையை விரும்பி தேர்ந்தெடுப்பது அல்லாஹ்வுடைய மார்க்க அடிப்படையில் அவர்கள் மீது கட்டாயமாக இருக்கும். திருமண வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகளை வேறு எந்த இபாதத்துகளை கொண்டும் அவர்கள் அடைந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த திருமண வாழ்க்கை என்பது ஏதோ சடங்கு செஞ்சு ஆகணும் என்ற அடிப்படையில் அல்ல, அல்லது ஏதோ நிர்பந்தம் என்ற அடிப்படையிலும் அல்ல, மாறாக ஒவ்வொரு முஸ்லிமான சகோதரியும் விரும்பி தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒன்று. அவளுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே உண்டான மார்க்க தொடர்பையும் தனது மார்க்க சிறப்புகளையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான ஒரு முக்கியமான ஒளி. அடுத்து அல் மர்அத்து துஸ்தஅதனு வலா துக்ரா. நம்முடைய இந்த பாடத்தில் நீங்க பார்த்தீங்க என்றால், அதாவது இந்த பெண்களுடைய சட்டம் நம்ம எடுக்கும் பொழுது நிறைய கிதாபுகளை பார்த்தோம். அப்ப கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தோம், ஏன் நம்மள்ட்ட இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்களுடைய சஹீஹான ஹதீஸ் கிதாப் இருக்குது, அவங்களுடைய அந்த கிதாபு நிக்காஹிலிருந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொகுத்துட்டா அதுவே நமக்கு ஒரு நிறைவான ஒரு கல்வி வகுப்பா அமைஞ்சிடும். இந்த அடிப்படையில தான் இதுல வரக்கூடிய 90 மேற்பட்ட ஹதீசுகள் புகாரில இருந்து இருக்கும், சில ஹதீசுகள் முஸ்லீம்ல இருந்து, சில ஹதீசுகள் தான் மற்ற கிதாபுகள் இருந்து உங்களுக்கு இருக்கும். புகாரி ரஹிமஹுல்ல அமைப்பு கொண்டு வரக்கூடிய அந்த பாடங்களுடைய அமைப்புலதான் நம்முடைய இந்த பாடங்களும் உங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த பெண் விரும்பி திருமண விஷயத்திற்குள் நுழைய வேண்டுமோ அதே போலதான் இந்த பெண்ணுக்கு தனது மணமகனை தேர்ந்தெடுப்பதற்குண்டான முழு உரிமை இருக்கிறது. அவள் விரும்பாத மணமகனை தேர்ந்தெடுக்கும்படி கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமை அவளை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் கூட இல்லை. அப்ப பொதுவா இன்று அதாவது எந்த ஒரு சமுதாயத்தில் கூட இந்த ஒரு அடிப்படை இல்லை. இன்றைய பெண் புரட்சிகளினால் ஏற்பட்ட அந்த அனுமதியத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்துக்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஆணோ அதாவது தந்தையோ அல்லது தமையனோ அல்லது தந்தையுடைய ஆண் உறவினர்களோ அல்லது தாயுடைய ஆண் உறவினர்களோ யார் தனக்கு அதாவது இந்த பெண்ணுக்கு கணவன் என்று தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அந்த இந்து பெண்களுடைய கட்டாயமாக இருந்தது. இதே நிலைதான் கிறிஸ்துவ சமுதாயத்திலையும், இதே நிலைதான் யூத சமுதாயத்திலும். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ஷரியத்து ஒன்று மட்டும்தான் வந்து பெண்களுக்கு எப்படி ஆண்களுக்கு தனது மணமகளை தேர்ந்தெடுப்பதற்குண்டான உரிமை இருக்கிறதோ அதே உரிமை சமமாக பெண்களுக்கும் இருக்கிறது. அப்ப ஏற்கனவே நம்ம சொன்னோம், நீங்கள் விரும்பிய பெண்களை மணம் முடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை இருக்கிறது அல்லவா. இப்போ பொதுவா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்கம், அவர்கள் திரைக்கு பின்னால் இருப்பது, அந்த மாதிரி ஒரு காரணத்தினால ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான அந்த கட்டளையின் வார்த்தைகள் பெண்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க, வெளியே செல்ல மாட்டாங்க, வெளி பழக்கத்தில் அவங்களுக்கு இருக்காது, பெண்கள் பெண்களுக்குள்ளாக பழகுவாங்க. அப்ப அதனால பெண்களுக்கு எப்படி அந்த கட்டளைகள் அமைய வேண்டுமோ அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைகள் அமைந்திருக்கும். அப்ப அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கிறது. அவள் அனுமதி கேட்கப்படுகின்ற வரை அப்ப கண்டிப்பா அனுமதி கேட்டுட்டு தான் மனம் முடிக்கப்பட வேண்டும். அதே போலதான் கன்னி பெண்ணை பொறுத்தவரை அவளிடத்திலே ஆலோசனை செய்யப்பட்டதற்கு பிறகுதான் அவள் படம் முடிக்கப்பட வேண்டும்.